சரியா? இப்ப லா தலாக கபில நிக்காஹ், நிக்காஹுக்கு முன்னாடி தலாக் என்பது கிடையாது. நீங்கள் மனம் முடித்தால் அவர்களுடன் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பு நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்தால் அந்த பெண்கள் இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சூரத்துல் அஹ்சாபுடைய சட்டம். அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அழகிய முறையில் அவர்களை விட்டு விடுங்கள். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், மூமினான பெண்களை நீங்கள் மனமுடித்து தலாக்கு விட்டால் தான் சொல்றான். அப்ப என்ன தெரியுது இதுல, தலாக்கு எப்ப நிகழும், நிக்காகுன்னு ஒண்ணு நடந்தாதானே தலாக்குன்னு ஆகும். நிக்காகுங்கிறது ஒண்ணு நடக்கவே இல்லை. நான் நிக்காக செய்யக்கூடிய பெண்மணி தலாக் எப்படி ஆகும், நான் யாரை நிக்காக செய்கிறேனோ அவள் தலாக் அப்படி ஆகும். தெளிவான வசனம், நீங்கள் மூமினான பெண்களை மனம் முடித்தால் பிறகு தலாக் விட்டால் அப்ப திருமணம் இல்லாமல் தலாக் என்பது நடக்காது. இப்ப நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன், கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு அதையும் நீங்க எழுதி படிச்சு கொள்ளுங்க. ஏன்னா திடீர்னு பாட அவசரத்தில் விட்டுருவோம் நண்பயமா இருக்கு. அப்ப இந்த தலாக்கு சம்பந்தமா அல்லாஹ் பேசும் பொழுது சூரத்துல் பக்கரால இரண்டாவது அத்தியாயத்தில் 224 இருந்து அல்லாஹ் பேசுகின்றான். அங்கிருந்து வருது பாருங்க, சொன்னமா இல்லையா, 242 வரைக்கும். இடையில ஒரு சில விஷயங்கள் மட்டும் மற்றது கலந்து வரும், பெரும்பாலும் அதான் வரும். அதுக்கு பிறகு சூரா அன்னூர் 24 அத்தியாயத்தில் 6-10 வரைக்கும் உள்ள சட்டம், இது வந்து லியானை பற்றி. 33-49 வசனம், 50 வசனம் குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பத்தி அல்லாஹ் சொல்றது. ஆனா அதுல மூமினான பெண்களுக்கு ஹலாலான மனைவிகளையும் அல்லாஹ் சொல்றான், 49 வசனம். அதுக்கு பிறகு சூரத்துல் முஜாதிலா அல்லது சூரத்துல் முஜாதிலா, அதுல லிஹார் என்ற சட்டம், தனது மனைவியை தாய்க்கு ஒப்பாக சொல்லிவிட்டால் அதுக்கு என்ன சட்டம், அது தலாக்கா, அதுக்கு என்ன, அப்படி தலாக்கு இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன குற்ற பரிகாரம், புரியுதுங்களா? ஐயாமுல் ஜாஹிரியால தலாக்கா இருந்துச்சு, இஸ்லாம் வந்தவொடனே அது தலாக்காக எடுத்துக்கொள்ள, ஆனா அது ஒரு பெரிய பாவமா எடுத்துக்கொண்டு அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும். அதுக்கு பிறகு சூரா அத்தலாக் 65 அத்தியாயத்துல 7 வசனங்கள், அப்புறம் சூரா அத்தஹ்ரீம் 66 அத்தியாயம், அதுல குறிப்பா திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் பிரச்சனைகளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தினுடைய 8 வசனங்கள்ல அல்லாஹ் இது தலாக் சம்பந்தமா, லிஹார் சம்பந்தமா, லியான் சம்பந்தமா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப அடுத்த பாடத்தில் இமாம் புகாரி என்ன சொல்றாங்க, பாப் அத்தலாக் ஃபில் இஃலாக் வல் குர்ஹி வஸ் ஸக்ரானி வல் மஜ்னூனி வ அம்ரிஹிமா வல் கலதி வல் நிஸ்யானி ஃபி தலாக்கி. அங்க வஷிர்க்னு இருக்கு, ஆனா வந்து புகாரில அப்படிதான் எழுதியிருப்பாங்க, எழுத்தாளருடைய தப்பு அது, வஷக்கின்னு இருக்கணும். அங்க என்னங்க அப்படின்னு சொன்னா, கவனிங்க, இப்ப ஒரு மனிதன் கோபத்துல தலாக் சொல்லிடுறான், மறதியில தலாக் சொல்லிடுறான், அல்லது வந்து போதையில தலாக் சொல்லிடுறான், அல்லது தூங்கிட்டு இருக்கும்போது தலாக் சொல்லிடுறான், அல்லது ஒரு வசுவசா பிடிச்சவன் என ஏதாவது உழந்துகிட்டே இருப்பான், வார்த்தை வந்து சொல்ற வார்த்தையை மைண்ட் பண்ண மாட்டான், அந்த மாதிரி ஒரு மனுஷன், அல்லது வந்து திடீர்னு ஒரே சண்டையா போயிடுது, பிரச்சனையா போயிடுது, ஒருத்தர் வந்து கத்தியை வச்சு உன் மனைவி தலாக் குடுறா இல்லாட்டி உன குத்தி விடுவாங்கிறாப்புல, இதெல்லாம் அரபு நாட்டில் நடக்கிற கேஸுகள் தான், அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நிறைய சம்பவங்கள் இருக்கு, நமக்கு சம்பவங்கள் வச்சுன்னா நமக்கு நேரம் பத்து, சஹாபாக்களுடைய காலத்திலேயே நிறைய சம்பவங்கள் பின்னாடி காலங்கள்லாம் நடந்திருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நிர்பந்தப்படுத்தி தலாக் வாங்கியிருந்தாலும் இப்ப இதை பற்றி எல்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்துல பேச போறாங்க. அப்ப இமாம் புகாரி சொல்றாங்க, இன்னமல் ஆமாலும் இன்னியா வலிக்குள் இம்மானவா. அப்ப எண்ணங்களின் அடிப்படையில் தான் அமல்கள். மனிதன் எதை நியத்து செய்தானோ அது. அப்ப ஒரு மனிதன் எதை நியத்தோட செய்யறானோ அது எடுத்துக்கொள்ள. அப்ப தலாக்குங்கிற நியத்தோட தான் அவன் அதை சொல்லியிருந்தா அது தலாக். அப்போ பிரச்சனை வரும் பொழுது மனைவி சொல்றாங்க தலாக்கு விட்டாங்கன்னு இவர் சொல்றாரு இல்லைங்கிறாரு, அல்லது இவர் சொல்றாரு தலாக்கு விட்டாங்கன்னு மனைவி சொல்றாங்க இல்லைன்னு சொன்னா அப்ப அவனிடத்துல விசாரிக்கணும், என்ன எண்ணத்துலப்பா நீ சொல்ற, இல்லங்க நான் தலாக்குங்கிற எண்ணத்துல தான் சொன்னேன் அப்படிங்கறத அவன் கேஸ்ல சாட்சிகளுக்கு முன்னாடி நடுவருக்கு முன்னாடி சொல்லிட்டா அது தலாக்காக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நியத்து தான் அங்க அடிப்படை. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு மறதியில சொல்லிடுறாரு, அல்லது அவருக்கு அந்த நோக்கம் உள்ள அந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தினார். இப்ப இது தலாக்கா எடுத்துக்கொள்ளப்படுமான்னு சொன்னா இமாம் ஷாபி சொல்றாங்க குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பக்ரால 286வது வசனத்துல லா துஆஹிதுனா இன் நஸீனா வஃஃபக்னா, நாங்கள் மறந்து விட்டாலோ தெரியாமல் செய்து விட்டாலோ யா அல்லாஹ் எங்களை நீ குற்றம் பிடிக்காதே. அப்ப அது மார்க்கத்துல மன்னிக்கப்பட்ட ஒன்று. அப்ப வந்து விளையாட்டா வந்து விளையாடக்கூடாது, சும்மா நாச்சுக்கு ஒன்னு தலாக்குன்னு சொல்றது. அப்ப அங்க வந்து நீயத்து இருக்குது, ஆனா விளையாட்டா பொய்னு விளையாடுறான், அல்லாஹ்வுடைய சட்டத்தை விளையாட்டா எடுத்துக்கிறான், அப்ப தலாக்கு நிகழ்ந்துடும். அப்படி இல்ல, ஏதோ வார்த்தையை பேச வர்றான், பார்த்து அந்த வார்த்தை வந்துருது, அல்லது அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்னு நோக்கம் இல்ல, தெரியாம வந்துருது, தப்பா வந்துருது. அப்ப அந்த மாதிரி இருந்தா அது தலாக்காக ஆகாது. அதே போல ஒமா லா யஜூசு மின் இக்ராரில் முவஸ்விசி, அல்லது ஒருத்தருக்கு வஸ்வஸா சொல்லுமா இல்லையா, என்ன சொல்லிருப்போமோ இல்ல சொல்லிருக்க மாட்டோம் இல்ல சொல்லிருப்போம், அந்த மாதிரி வசுவசா இருந்தாலும் அது தலாக்காக எடுத்துக்கொள்ளப்படாது. அதே போல பைத்தியம், அவருடைய புத்தி பேதலித்து அவருடைய அறிவுல பிரச்சனை இருந்தா அந்த மாதிரி நேரத்திலையும் அது தலாக்கா எடுத்துக்கொள்ளப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில ஒரு சஹாபி வர்றாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு, தண்டனை குற்றம் வந்து செஞ்சிட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்புப்பட்டேன், என்ன நீங்க சுத்தப்படுத்துங்க, என்ன நீங்க சரிப்படுத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, அபிக்க ஜுனூனு, உனக்கு பைத்தியமா, உனக்கு பைத்தியம் இருக்கா, உனக்கு இதுக்கு முன்னாடி பைத்தியம் பிடிச்சிருக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நீ பேசுறத புரிஞ்சு ஒழுங்கா தான் பேசுறியாங்கிறதுக்காங்க. அப்ப ஒரு மனிதருக்கு வந்து நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு பைத்தியம் ஆயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல மனைவியை பார்த்து தலாக்குன்னு சொல்லிட்டாரு, அது தலாக்கா எடுத்துக்கொள்ளப்படுமா, எடுத்துக்கொள்ளப்படாது, புரியுதா? அதனால பிரிச்சு வச்சிடப்படுமா, ரெண்டு பேரையும் பிரித்து வைத்து விட பட மாட்டாது. அதே போல உஸ்மானுடைய ரழியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு எழுதுறாங்க, லைஸ லி மஜ்னூனின் வலா லி சக்ரான தலாக்குன், பைத்தியம் பிடிச்சவருக்கோ மயக்கத்துல உள்ளவரோ, இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டாரு, குடிச்சிட்டு வந்து சொல்லிட்டாரு, நம்ம தான் தமிழ்நாட்டில் பழமொழி வேற சொல்லுவாங்களே, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் குடிகாரங்களுடைய பேச்சுகளுக்கு இங்கே அனுமதி கிடையாது. அப்ப அந்த குடிச்ச நிலையில் அவர் தலாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அது தலாக்கா எடுத்துக்கொள்ளப்படாது. அப்ப இப்னு அப்பாஸ் உடைய ஃபத்வாவையும் எழுதுறாங்க ரழியல்லாஹு அன்ஹுமா, தலாக்ரானி வல் முஸ்தக்ரஹி லைஸ பிஜாயிஸின், நிர்பந்திக்கப்பட்டவரோ அல்லது போதையில் தலாக் சொன்னவரோ அந்த தலாக்கு நிறைவேறாது. அதே போல உக்பா இப்னு ஆமிர் இவங்களும் ஒரு சஹாபி தான், லா யஜுசு தலாக்குல் முவஸ்விசி, இந்த குழப்பத்தில் இருக்கிற வஸ்வஸா உள்ளவன், சொன்னமா சொல்லலையோ, சொல்லட்டமோ இல்லை சொல்லலையோ, அந்த மாதிரி வஸ்வஸா உள்ளவங்களுடைய பேச்சும் எடுத்துக்கொள்ளப்படாது. இப்ராஹிம் நகாய் அப்துல்லா இப்னு அப்பா மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாணவர், பெரிய மார்க்க அறிஞர், அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து ஒருத்தர் சொன்ன மனைவியை பார்த்து இனிமே உன் தேவையே எனக்கு இல்லை அந்த மாதிரிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தினா அது தலாக்கா அப்படின்னு சொன்னா, அந்த கிடையாது சொன்னாலும். அடுத்து அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தையும் புகாரி பதிவு செய்யறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹு தஆலா அவனுடைய தண்டனையை எடுத்து விட்டான், யாருக்கு, பைத்தியக்காரன், அவன் தெளிவடையும் வரை, குழந்தை பருவ வயதை அடைகின்ற வரை, தூங்கக்கூடியவன் விழிக்கின்ற வரை, திடீர்னு கனவு பார்க்கறான், கனவுல மனைவி அடிக்க வர மாதிரி, கழுத்து பிடிச்சி நிற்க வர மாதிரி, கத்தியால குத்துற மாதிரி, ஓ உன்னை தலாக்கு விட்டான், இனிமே என்னோட சேரவே சேராதுங்கிறான், அதை எடுத்துக்கொள்ளப்படுமா, எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல புத்தி பேதலிச்சிருச்சு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வரும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல ஒரு பெரிய ஹதீஸை எழுதுறாங்க, நமக்கு அதை வந்து எடுத்து நிறைய சுருக்கிட்டோம். அதில் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல ரசூலுல்லாஹும் அலி ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு திடீர்னு கோபம் வந்துருச்சு, அலி ரழியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துடைய காலை பிடிச்சி விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹிட்ட வந்து அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், ஹம்சா ரெண்டு பேருக்கும் வயசு பெரிய வித்தியாசம் கிடையாது, இன்னொரு பக்கம் பால் குடி சகோதரர் தானே, இன்னொரு பக்கத்தில் எல்லாத்துக்கும் மேலே ரசூல்லா, எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாலும் சரி ரசூல்லாவை விட மதிக்கத்தக்கவும் ரசூல்லாவுக்கு கீழே தான் எல்லாருமே. ஹம்சா என்னப்பா இப்படி கால் பிடிச்சி வெட்டிவிட்டேன், கோவம் வந்துருச்சு ரசூல் சொல்லி சொல்லுது. அலி வந்து ரசூல்லா ஹம்சாவை பார்த்த வரைக்கும் யாரு, பொடி பைய தானே, அதாவது சின்ன பிள்ளை. நமக்கு எல்லாருமே பெரிய சகாபாக்கள், அவங்களுக்குள்ளார வயசு வித்தியாசம் அதில் வேற்ற தரவு தானே இருக்கும். கோவம் வந்துருச்சு, சரியான கோபம் பிச்சுக்குச்சு, வித்தியாசமா போயிட்டாங்க. பேசிக்கிட்டே வந்தவங்க கடைசியில் அத்தாவுக்கு அடிமையா இருந்த பசங்க நீங்கள இப்ப என்னைய கேள்வியோ அப்படின்னு பேசுன ரசூலா பார்த்தாங்க. இல்லப்பா இவருக்கு கோபம் அதிகமா போயிருச்சு, இப்ப இனி இவர் பேசுறதே என்ன பேசுறதுன்னு தெரியாது, வா போயிடுவோம் சொல்லி அழிறது எல்லாம் அவங்களை கூட்டிட்டு ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் போயிறாங்க. அப்ப இந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி இருப்பாங்க, கோபம் வந்துருச்சுன்னா மூஞ்சி பெருசா போய், கண்ணு பெருசா போய், ஆள் ஊப்பி டபுள் சைஸா போய், ஆ என்ன செய்ய போறானோ தெரியலையே, அந்த மாதிரி உள்ள கோபத்துக்கு வந்துட்டா அப்ப அவன் பேசுறத போய் எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்கொள்ள முடியாது. மற்றபடி சாதாரணமா இருக்கிறாரு. பொதுவா உணர்ச்சி வசப்படு, அதாவது உணர்வுகள் காயப்படுத்தப்படும் பொழுது அல்லது தன்னுடைய கண்ணியங்கள் வந்து அங்க வந்து குறைவாக மதிப்பிடப்படும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் இயற்கையான கோபங்கள் வந்து அந்த கோபத்தில் அது புரிஞ்ச நிலையில ஒருத்தர் செஞ்சாருன்னா அது வேற விஷயம். அப்படி இல்லாம கோபம் ஏற்பட்டு தன்னுடைய அறிவுக்கு, அதாவது அறிவு மிகச்சிட்டார், அறிவு மிகச்சிட்டாருன்னா இவர் கட்டுப்பாட்டுக்கு இல்லாம போயிட்டாருன்னு சொன்னா அப்ப வந்து அது எடுத்துக்கொள்ளப்படாது. புரிஞ்சிச்சுங்களா? ஹயர், அப்ப இதுவரைக்கும் தலாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஹுலாவுடைய விஷயத்தை இமாம் புகாரி சொல்றாங்க. ஹுலானா என்னங்க அப்படின்னு சொன்னா, கணவனிடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையினாலேயோ, கணவனுடைய மார்க்க பற்றின்மையினாலேயோ, அல்லது கணவனுடைய அந்த உடலையோ உருவத்தையோ தன்னால் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய நிலை மாறிவிட்டாலோ, அப்ப அந்த பெண் திருமண ஒப்பந்தத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்காக பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடுதலை வழிதான் ஹுலா என்பது. சரியா? அப்ப இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஏற்கனவே இப்ப சொன்னோம்ல, சூரத்துல் பக்ராவுடைய இந்த 229வது வசனத்தினுடைய தொடரிலேயே அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? வலா யஹில்லு லகும் அன் தஅஹுது ஷைஅன் வலா யஹில்லு லகும் அன் தஅஹுது மிம்மா ஆதைதுமூஹுன்ன ஷைஅன், நீங்கள் அவர்களுக்கு மகன் கொடுத்ததில் எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படிச்சா இப்ப தலாக்கே கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனா நம்மளை வச்சு வாழ விட மாட்டேங்கிறான், பிரச்சனை பண்றான், அல்லது அவனோட வாழ முடியல. அந்த மாதிரி நேரத்தில் இல்லா யஹாஃபா அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ், ரெண்டு பேருக்கும் இடையில அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை நாம் நீதமாக பேண முடியாது என்ற பயம் வந்தால், அதுல குறிப்பா பெண்ணுக்கு வந்தால், ஃபலா துனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்தத பிஹி. அப்ப அந்த பெண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன உங்களுடைய தலாக்கில் இருந்து விட்டுருங்க, நீங்க எனக்கு கொடுத்த மகரை திரும்ப கொடுத்துட்றேன், இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்க கேட்டாலும் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்னு சொல்லி திருமண ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கு ஒரு நஷ்ட ஒரு தொகையை கொடுத்துட்டு விலகி கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் ஹுலா. அப்ப கவனமா கேளுங்க, பெண் தலாக்கை கேட்டு, பெண் தலாக்கை கேட்டு இப்ப கணவன் தலாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது இது ஹுலான் ஆகும். புரிஞ்சுச்சா? புரியல. கணவனா முந்தி சொன்னா விவாகரத்து செஞ்சா அது தலாக்கு, பெண்ணு கேட்கிறாங்க விவாகரத்தை, அப்ப கணவன் உன் பேச்ச சரி நீ வேணாம் சொல்லல விட்டுற அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து தலாக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படாது. தலாக்கு தான் விட்டப்பட்டுச்சு, ஆனா பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை எது பயன்படுத்தும்? ஹுலா. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல விவாகரத்து விவாகத்திலிருந்து திருமணத்திலிருந்து விலகுவதற்குரிய காரணம் முதல்ல யார்கிட்ட இருந்து வருது? பெண்ணிட்ட இருந்து வருது. அதனால பெண் திருமணத்திலிருந்து தன்னை கழட்டி கொண்டால் கணவனுக்கு ஒரு அன்புடை நன்கொடையை கொடுத்து, ஹுலான்னு சொன்னா ரெண்டுமே கழட்டி கொள்வதுங்கிற அர்த்தமும் இருக்கு, நன்கொடை கொடுப்பதுங்கிற அர்த்தமும் இருக்கு. இப்ப அதை பத்தி தான் இமாம் புகாரி இங்க சொல்றாங்க. இப்ப இந்த குலாங்கிறத எப்படி செய்யறது? போய் மன்னர்கிட்ட தான் செய்யணுமா, அரசுகிட்ட தான் செய்யணுமா, நீதிபதிகிட்ட செய்யணுமா, அல்லது அவங்களுக்குள்ளாரே பேசி செஞ்சுக்கலாமா? அவங்களுக்குள்ளாரே பேசி செஞ்சுக்கலாம். இல்ல பிரச்சனை வருதுன்னு சொன்னா நடுவரை நாடலாம். அப்ப அதை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்னிசாவுடைய 34-35 வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதையும் எழுதிக்க. எப்ப பிரச்சனை வந்து என்ன அவங்களுக்குள்ளார முடிச்சு கொள்ள முடியாம நடுவர்கிட்ட போறதா இருந்தா, அப்ப அஜாஸ் உமர் அல் குல்அ துன சுல்தான், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நீதிபதி இடத்துல மன்னரிடத்துல போகாமலேயே குல்அ செய்து கொள்வதை அனுமதித்திருக்கிறார்கள். வஅஜாஸ் உஸ்மான் அல் குல்அ துன இக்காஸி ரஸ்ஹா, பெண்ணு குல்அல கொடுக்கிறதுக்கு எதை வேணாலும் கொடுக்கலாம், சின்னதையும் கொடுக்கலாம், பெருசையும் கொடுக்கலாம், அந்த மணக்கொடையும் திரும்ப கொடுக்கலாம், வேறதையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய தலைமுடியை கட்டுவதற்குண்டான அந்த ரிப்பனையோ அல்லது அந்த ரப்பரையோ அதை கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சொல்றாங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னொரு அர்த்தம் இருக்கிறேன்னு சொன்னா, எப்பா என்ன நீ விட்டா போதும்பா, என் சொத்தா உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூட விலகிறதா இருந்தா கூட விலகி கொள்ளலாம். அல்லாவின் சட்ட வரம்புகளை அந்த இருவரும் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று பயந்தால், அதுக்கு என்ன அர்த்தம், கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவனால் செய்ய முடியாது என்று பயந்தாலோ, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் செய்ய முடியாது என்று மனைவி பயந்தாலோ ரெண்டு பேரும் விலகிக்கலாம். நான் புகாரிக்கு கொஞ்சம் கோபம் நிறைய வரும். சில வார்த்தைகள் வந்து அந்த காலத்தில் சில மார்க்க ஃபிக்ஹ் அறிஞர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாதான் நடக்கும் சொல்லிட்டு. அதான் இமாம் புகாரி கொஞ்சம் கோபமா சொல்றாங்க, முட்டாள்களின் வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன முட்டாள்கள் சொல்ற வார்த்தை? சில பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க ஃபிக்ஹ் சட்டத்தில், இனிமே நான் உன்னோட சேர்ந்து ஜனாபத்துரிய குளிப்பே குளிக்க மாட்டேன், ஒன்னால எனக்கு ஜனாபத்துரிய குளிப்பே வராது அப்படின்னு பெண் சொன்னால்தான் பெண் வந்து குலா வாங்குறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாதான் குலாக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அது ஒரு முட்டாள்தனமான வார்த்தை. அப்படி எங்க இருக்கு மார்க்கத்துல? எவ்வளவு கோவப்பட்டிருக்காங்க பாருங்க. புரியுதா? எதுக்காண்டு கோவப்பட்டாங்க? அல்லாவுக்காக கோவப்பட்டாங்க. அல்லாவுடைய தீன்ல அல்லாஹ் சொல்லாததையும் ரசூல்லா சொல்லாததையும் நீங்க எங்கப்பா கண்டிஷன் ஆகுறீங்க? ரசூலா காலத்துல குலா கேட்டு வந்தாங்களா, அப்படியே வந்திருக்கிறாங்க. இந்த பாருங்க ஹதீஸ் அப்படின்னு அடுத்த ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன் அம்ரத ஸாபித் இப்னு கைஸின். இது ஒரு பெரிய சம்பவங்க, சுருக்கமா நிறைய அறிவிப்பு எழுதுறாங்க, அதை நம்ம சுருக்கமா உள்ளதை எடுத்திருக்கோம். ஸாபித் இப்னு கைஸின் ஒரு நல்ல சஹாபி தாங்க. ஆனா அவர் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க மாட்டாப்ல, முகத்துல வந்து அந்த பருவம் அம்மை போட்டுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க, அதுலயும் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, உயரமும் குள்ள அந்த மாதிரி ஒரு சஹாபி. ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி கல்யாணம் ஆயிடுச்சோம்? அப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம விளங்கிக்கிறோம். என்னன்னு சொன்னா, கல்யாணம் ஆகும்பொழுது பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம், சரி சகிச்சுக்கலான்னு இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடரும் போது முடியாம போலாம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க பஞ்சாயத்து, ஐய் கல்யாணம் பண்ணும்போது பாத்தியா இல்லையா? ஆமாங்க பார்த்தங்க. ஒரு மாசம் இருந்தியா இல்லையா? ஆமாங்க பார்த்து. இப்ப எப்படி நீ தலாக் கொடுக்கலாம்? அதெல்லாம் கொடுக்க முடியும். அல்லது அந்த மனைவி குலா கேட்டு வராங்க, எங்க பாத்தீங்கல்ல குழந்தை பெத்தீங்கல்ல, ஒண்ணுக்கு ரெண்டு பெத்திருக்கிறீங்களா, இப்ப எப்படி குலா கொடுக்குறது? அதெல்லாம் கொடுக்க முடியாது, போய் வாழுங்க. இப்ப புது நான் என்ன இதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு மஸ்ஜிதுகள்ல ஜமாத்துன்னு வச்சு பஞ்சாயத்து செய்யறாங்கல்ல, அதுவோ அல்லது வேற எங்கேயாவது ஷரியா கோர்ட்டோ ஷரியா கவுன்சிலிங்னு சொல்லி அல்லது ஷரியா தீர்ப்பகன்னு வச்சு எது செய்யறாங்களோ, 99.99% கட்ட பஞ்சாயத்து மார்க்கமே தெரியாத ஜாயிலிங்க தான் பெரிய சேர்ல உட்காந்துருப்பாங்க.